الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين وقال أيضا فليحذر الذين يخالفون عن أمره أن تصيبهم فتنة أو يصيبهم عذاب أليم وقال أيضا ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون صدق الله العظيم وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم إذا أراد الله بعبد خيرا فقهه في الدين وعلهمه رشده رواه الطبراني ورجاله موثقون وقال صلى الله عليه وسلم أيضا الناس معادن كمعادن الذهب والفضة فخيارهم في الجاهلية خيارهم في الإسلام إذا فقهوا رواه أحمد بإسناد حسن صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நீங்க முக்கியமான ஒரு மாதத்தில், நீங்க முக்கியமான ஒரு இடத்துல, அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு மஜ்லிஸ்ல, தீனுடைய நோக்கத்தை தவிர உலகத்துடைய எந்த ஒரு லாபமோ உலகத்துடைய எந்த ஒரு நோக்கமோ இல்லாத அல்லாஹுடைய பொருத்தத்தை மாத்திரம் ஆதரவு வைத்து நாம் அனைவர்களும் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். மேலான பெரியார்களே, சகோதரிகளே, நாம் ஏன் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கிறோம்? இந்த இடத்துல எங்களை உட்கார வைத்தது எது? நாம் அமர்ந்திருக்கக்கூடிய எங்களுடைய நோக்கம் என்ன? உலகத்தில் நோக்கம் இல்லாமல் பயான் இல்லை, நோக்கம் இல்லாமல் உலகத்தில் ஒரு நிறுவனம் இல்லை, நோக்கம் இல்லாமல் யாரும் வியாபாரம் செய்வதில்லை, நோக்கம் இல்லாமல் பிரயாணம் இல்லை. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நோக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். உலகத்தில் மனிதர்கள் செய்யக்கூடிய அத்துணை தொழில்கள், ஒரு மனிதன் போகக்கூடிய எல்லா பிரயாணங்கள், அவன் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு சாப்பாடு, இது போன்ற அவனுடைய வாழ்க்கையில எதுவெல்லாம் செய்கிறானோ அத்துணைக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த இஜ்திமாவுடைய நோக்கம் என்ன? பெரியார்களே, சகோதரர்களே, தீன் என்று சொல்லக்கூடிய இவ்வளவு மிகப்பெரிய ஒரு கட்டிடம் இருக்கிறதே, அந்த கட்டிடத்தில் ஒரு கல்லுதான் தொழுகை என்பது, அந்த கட்டிடத்துடைய இன்னும் ஒரு கல்லுதான் ஜகாத், அந்த கட்டிடத்தின் இன்னும் ஒரு பகுதிதான் நோன்பு, ரமலானுடைய நோன்பு. இந்த கட்டிடத்துடைய மெயின் அடிப்படை தூண்கள் நான்கு, ஐந்து தூண்கள். ஐந்து தூண்களை கொண்டுதான்
தீன் என்று சொல்லக்கூடிய அந்த பில்டிங், தீன் என்று சொல்லக்கூடிய இவ்வளவு பெரிய ஒரு மாளிகைய அல்லாஹ் ஐந்து தூண்களை கொண்டு நிறுவியிருக்கிறான். புனியல் இஸ்லாமு அலா ஹம், மார்க்கம் ஐந்து தூண்களின் மீது கட்டப்பட்டிருக்கிறது. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுக்கு எந்த வார்த்தையை பாவித்தார்கள்? கட்டப்பட்டிருக்கிறது, கட்டிடம் என்று சொல்லியிருக்கிறான். தீன் என்பது ஒரு கட்டிடம். இந்த கட்டிடத்துடைய ஒவ்வொரு அறைகளும், ஒவ்வொரு அதாவது ஜன்னல்களும், ஒவ்வொரு வாயல்களும், கட்டிடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்லுகளும் தான் தீனுடைய இந்த அம்சங்கள். முனாகஹா, ஒரு மனிதன் அவன் இல்லறை வாழ்க்கையிலே அவன் நுழைகிறான். இது ஒரு இவ்வளவு பெரிய ஆயிரக்கணக்கான கல்லுகள்ல ஒரு கல், அது மார்க்கம் அல்ல, மார்க்கத்துடைய ஒரு கல். ஜகாத், இது ஒரே ஒரு தூண். ஒருவன் ஜகாத் என்ற தூணை பிடித்து இதுதான் மார்க்கம் என்று பேசினால் அது பில, ஒரு தூண்ல ஒரு நாளும் கட்டிடம் நிற்காது. அடுத்த நான்கு தூண்களுடைய அனுசரணை தேவை. தொழுகை என்பது இன்னும் ஒரு தூண், நோம்பு என்பது இன்னும் ஒரு தூண், ஹஜ்ஜு என்பது இன்னும் ஒரு தூண். நாங்கள் எல்லாம் இந்த தூண்களை பற்றியும், கட்டிடங்களில் இருக்கக்கூடிய கற்களை பற்றியும், அறைகளிலே இருக்கக்கூடிய அந்த கட்டில்களை பற்றியும், அந்த கட்டிடத்திலே இருக்கக்கூடிய நுழை அதாவது அந்த வாயில்களை பற்றியும் தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கதைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பிம்பர்கள் பேசப்படக்கூடிய அத்துணை விடயங்களும் கட்டிடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்லுகளை பற்றி. சில கற்கள் இருக்கிறது, அந்த கற்களை அந்த இடத்திலே வைக்க முடியாது, அதனை அகற்றுங்கள். வட்டி என்பது இஸ்லாத்திலே இல்லை, அகற்றுங்கள். இது மார்க்கம் அல்ல, மார்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு கல்லை பற்றி தான் பிம்பர்களே பேசப்படுகிறது. பெரியார்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அப்படியாக இருந்தால் இந்த கட்டிடம் அமைக்கப்பட்ட காணி யாரு? அங்கிருந்து வருவோம். இந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறதே, உதாரணமாக இந்த மஸ்ஜித், இது போன்ற சில மஸ்ஜிதுகள் இங்க இருக்கக்கூடிய பழைய அப்பமாரிடத்திலே கேட்டா சொல்லுவார்கள், நீங்க இந்த இடத்துல இப்பதான் இந்த மஸ்ஜிதை பார்க்கிறீங்க, 40 வருஷங்களுக்கு முன்னால் இந்த இடம் யாருக்கு தெரியுமா? இது இன்னாருடைய தோடம், அவர் வக்ஃப் செய்தார், அவருடைய பரம்பரை தான் இந்த பள்ளியை நிர்வகித்து வந்தார். அவர் கதையை சொல்லுவார். இன்னும் ஒரு மஸ்ஜிதுக்கு போனால் அந்த மஸ்ஜிதில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவார்கள், நீங்க தான் இப்பதான் இந்த மஸ்ஜிதில் இவ்வளவு பெரிய டைல்களை பார்க்கிறீங்க. இந்த மஸ்ஜிதுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? 300 வருடங்களுக்கு முன்னால இந்த இடத்துல இவ்வளவு பெரிய ஒரு பிலா மரம் இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணுவார் கதையை. இல்ல, பெரிய ஒரு ஆலமரம் இருந்துச்சு எங்க அப்பட, அல்லது இந்த இடம் மஸ்ஜித் அல்ல, இது ஒரு பட தியேட்டராக இருந்த இடம். அப்படியா? இப்ப கதையை சொல்லுங்கள் என்று கதையை சொல்லுவார். இதுபோல இந்த பிம்பர்கள் சொல்லப்படுகின்ற விஷயங்கள் இருக்கிறதே, மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கற்களை பற்றி தான் பயன் செய்யப்படுகிறது. இந்த இஸ்லாத்துடைய இஸ்தலம் எது, அடிப்படை எது, இது யாருடைய காணி, இந்த பூமி எப்படி உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், 1400 வருடங்களுக்கு முன்னால் இந்த தீன் இருக்கல்ல, மஸ்ஜித் எப்படி இல்லையோ, இதுபோல 1400 வருடங்களுக்கு முன்னால் இப்படி ஒரு உழைப்பு இருக்கல்ல. அப்ப எப்படி வந்துச்சு? ஒவ்வொரு நபிமார்களும் உழைப்பு செய்து மக்களை அவர்கள் ஒன்று திரட்டி மார்க்கத்தை சொல்லி அந்த நபிமார்கள் மரணிப்பதோடு அல்லாஹ் வேதத்தையும் எடுத்துட்டான். அதனால் நபிமார்களுக்கு பின்னால் அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தில் இருக்கக்கூடிய சட்டதிட்டங்களை அமுல்படுத்தக்கூடிய மக்கள் கிடையாது. இஞ்சீலை அல்லாஹ் இறக்கினால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிப்பதோடு இஞ்சீல் முஹர்ரமாக்கப்பட்டது, யாரும் இஞ்சீலை பின்பற்ற முடியாது, அது வேதம் போய்விட்டது. தௌராத்தை அல்லாஹ் மூசாவுக்கு இறக்கினான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவர்களுடைய மரணத்தோடு தௌராத் போய்விட்டது. இஞ்சீல் ஜபூர் வேதத்தை அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தான், அவர்களுடைய மரணத்தோடு அல்லாஹ் அந்த வேதத்தையும் எடுத்துட்டான். ஒரு இமாம் கவிதையில படிக்கிறார் இந்த குர்ஆனுடைய அற்புதத்தை பேசும் பொழுது அவர் இப்படி சொல்கிறார் நபிமார்கள் உலகத்திற்கு வந்தார்கள் அவர்கள் வந்ததோடு அந்த வேதங்களும் போய்விட்டது அவர்களுடைய வபாத்தோடு பன் சரமத் அந்த வேதங்களையும் அல்லாஹ் தூக்கிட்டான் நபியே நாயகமே நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய குர்ஆனுடைய வேதம் இருக்கிறதே நீங்கள் மரணித்தாலும் சட்டம் போகாது குர்ஆனுடைய வார்த்தைகள் போகாது கியாமத்தினால் வரைக்கும் அது மாற்றம் அடையாத ஒன்று ஆயாத்துஹு குல்லமா தாலா ஜுதா அதாவது குல்லமா தாலா அதாவது காலம் போக 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 குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களும் புதிதாகிக் கொண்டே இருக்கும் எவ்வளவு காலம் போனாலும் ஆயத் இப்ப கண்ணுக்கு பார்க்கிறது மாதிரி இருக்கும் அதுதான் குர்ஆனுடைய அற்புதம் எந்த காலத்துக்கு எப்படி பேசணுமோ அதான் அல்லாஹ் குர்ஆன்ல வைத்திருக்கிறான் கொஞ்ச நாளைக்கு முன்னால உடம்புல குர்ஆனுடைய உடம்புல அல்லாஹுடைய வார்த்தை வருகிறது தக்களிக்கேல அல்லாஹ் இருக்குது மீன்ல அல்லாஹ் இருக்குது மேகம் அல்லாஹ் ஷேப்ல இருக்குது கடையில போய் தேங்கைய வாங்குறோம் அல்லாஹ் இருக்குது எல்லாரும் இன்றைக்கு பேசப்பட்டுக் கொண்டிருக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான் ஒரு ஆயத்துல சனுரீஹிம் ஆயாதினா ஃபில் ஆஃபாகி வஃபீ அன்ஃபுஸிஹிம் நாங்க எங்கட சக்திகளை எப்படி வெளிப்படுத்துவோம் என்றால் நான் உண்மை என்பதை உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன் உலகத்துடைய நாலா பக்கங்களையும் நான் என்னுடைய பேரை உங்களுக்கு காட்டுவேன் வஃபீ அன்ஃபுஸிஹிம் உங்களோட உடம்பிலிருந்தும் இந்த பேரை வெளிப்படுத்துவேன் எதுவரைக்கும் என்றால் மக்கள் சொல்லுவார்கள் ஏதோ மறைமுகமான சக்தி இருக்கிறது ஹத்தா எத்தபையன் அழகும் அன்னகுல் ஹக் அல்லாஹ்தான் உண்மை என்று மக்கள் உறுதி கொள்ளும் வரைக்கும் இந்த அச்சாட்சிகளை நான் காண்பித்துக் கொண்டே இருப்பேன் அல்லாஹ் கேட்கிறான் அவலம் உங்களுக்கு இந்த உதாரணம் போதடா அல்லாஹ் ஒருவர் என்று விளங்க இப்படி காண்பிக்கக்கூடிய அட்டாட்சிகளை நாளுக்கு நாள் பெரிசாகி காட்டுவேன் பெரிதாகி காட்டுவேன் நாளுக்கு நாள் அட்டாட்சி பெரிசாக இருக்கும் அதே அந்த ஆயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஒமா நுரீஹிம் மின் ஆயத்தின் இல்லாஹிய அக்பரு மின் உஹ்திஹா அந்த அட்டாட்சிகளுடைய அது போன்றவைகளை நாங்கள் நாளுக்கு நாள் பெரிசாக காட்டுவோம் தெரியார்களே சகோதரிகளே நபிமார்கள் போறதோட அந்த தாவத் அவர்களுடைய உழைப்பும் போய்விட்டது குர்ஆன்ல எந்த ஆயத்தும் இல்ல இதுவரைக்கும் நாங்க பார்த்ததும் இல்ல ஹதீஸ்ல அந்த வார்த்தைகள் வந்ததும் இல்ல ஒவ்வொரு நபிமார்களுக்கு பின்னால் நபியுடைய வேலையை அந்த உம்மத் செய்தார்கள் எங்கே இல்லை ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மரணத்திற்கு பின்னால் அந்த மக்கள் ஓ எங்கட நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர் போய்விட்டாரே அவருக்கு பின்னால் அவர் செஞ்ச வேலையை நாங்கள் செய்வோமே அப்படி யாரும் செய்யல எந்த நபிமார்களும் செய்யல உலகத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஒன்று இருக்கும் என்றால் அது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு மட்டும் எப்படி நபியே குல் சொல்லுங்கள் ஹாதிஹி சபீலி இதுதான் என்னுடைய பாதை குல் ஹாதிஹி சபீலி இதுதான் என்னுடைய வாதை அதுஉ இலல்லாஹ் மக்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய வாதை அன வ மன் இஸ்தபானி இந்த வார்த்தையை உலகத்துக்கு வந்த எந்த நபிமார்களும் சொல்லல எந்த வேலையும் எனக்கு பின்னால் வரக்கூடிய உம்மத்துடைய வேலையும் இதுதான் இதுதான் இந்த வார்த்தை மட்டும்தான் குர்ஆன்ல எந்த நபிமார்களும் சொல்லாத வார்த்தை ரசூலுல்லாஹ் மட்டும் சொன்னாங்க வேலையும் இது என்னுடைய உம்மத்துடைய வேலையும் இது எப்படி ஆங்கிலத்தில் வேறு வேறு மொழிகள்ல கிராமர் இருக்குதோ இலக்கண இலக்கிய சட்டம் இருக்குதோ சட்ட விதி இல்லாமல் பேசவும் முடியாது எழுதவும் முடியாது எழுதினா பிளாண்டுவாங்க அந்த லானா வரக்கூடாது இந்த லானா தான் வரணும் ஒரு லானா மாறிட்டா கருத்து மாறிடும் அப்ப இதெல்லாம் தெரியும் குர்ஆன கிராமர் இல்லாம சட்ட விதி இல்லாம விளங்க முடியாது குர்ஆனுக்கும் சட்ட விதி இருக்கிறது, இலக்கண இலக்கிய சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்துடைய அடிப்படையை வைத்து இந்த ஆயத்தை ஆராய்ச்சி செய்தால் அல்லாஹ் என்ன சொல்றான், நபியே சொல்லுங்கள், ஹாதிஹி ஸபீலி, எப்படி தமிழில எழுவாய் பயனில இருக்குதோ, எழுவாய் பயனில ரெண்டும் வரணும் ஒரு வாரத்தை பூர்த்தியாக, அரபியிலையும் இருக்கிறது எழுவாய் பயனிலே. ஒரு சட்ட விதிதான், எழுவாயோடு அறியப்பட்ட சொல்லு சேர்ந்தால், பயனிலையோடு அறியப்பட்டு சொல்லு சேர்ந்தால் அந்த சொல்லை வலுவாகும். அப்படியா என்றா அதற்கு அரபுல சொல்ற முகுத்ததா கபருண்டுவாங்க, எதுவாய் பயனிலை. முகுத்ததாவோடு அறியப்பட்ட மாரிஃபாவான சொல்லு சேர்ந்தால், பயனிலையான கபரோடு அறியப்பட்ட மாரிஃபாவான சொல்லு சேர்ந்தால் அங்கு அர்த்தம் கொடுக்கணும். ஒத்த கருத்து, ரெண்டு கருத்து இல்லை. ஹாதிஹி என்பது இஸ்முல் இஷாரா, எதுவாய் முகுத்ததா அதோட மாரிஃபா வந்தீங்க, அறியப்பட்ட சொல்லு சேர்ந்திருக்குது. சபீலி என்பது ஹபர், பயனிலை அதோடு அறியப்பட்ட சொல்லு சேர்ந்திருக்குது. என்ன அர்த்தம், நபியே இது மட்டுமே மட்டும்தான் எங்களுடைய பாதை, இதர பாதைகள் கிடையவே கிடையாது. அதான் அந்த அர்த்தம், ஹாதிஹி சபீலி, நபியே இது மட்டும்தான் என்னுடைய பாதை. அது மக்களை அல்லாஹுவின் பக்கம் அழைக்கக்கூடிய பாதை, ரசூலுல்லாஹுடைய வஃபாத்தோட மட்டுமல்ல, என்னை யாரெல்லாம் நன்னோக்கத்தோடு கியாமத்தினால் வரைக்கும் பின்பற்றுவார்களோ அத்துணை பேர்களுடைய வேலையும் இதுதான். அலா பசீரா, தெளிவான ஆதாரத்தின் மீது. பசாரத் என்பது அகப்பார்வ, பசாரத் என்பது அகப்பார்வ, உள்ரங்கமான பார்வ. இது எல்லாருக்கும் விளங்காது. இதுக்கு உதாரணம் சொல்றா, மரணத்துடைய நேரத்தில் ஒருவன் மரணப்படுக்கையில் இருக்கிறான், அவன் உலகத்தில் இயற்கையாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணு தான் மரணத்துடைய வேலையிலும் இருக்குது, அதே கண் அதே பார்வை. இவ்வளவு நாளும் எந்த உலகத்தை பார்த்தானோ மறுமை அதாவது சக்கராத்துடைய நேரத்தில் அவனுடைய கண் திறலும், கண் திரளக்கூடிய நாள். அல்லாஹ் சொல்றான் கண் திரள்ற நாள், கண் திரள்ற. உலகத்தில் எங்களுக்கு லேசா விளங்கலாம், மிருகங்களை லேசா கட்டி போட்டிருந்தா அதனுடைய பாட்டில் மெய்யும், அது மேய்ஞ்சு கொண்டிருக்கும். எப்ப அறுக்குவதற்கு நாங்கள் அதை கிட்டவாக்குமோ, அதனுடைய காலுகளை பிறட்டி கீழே போடுவோமோ கண் பிறடும். கடைசி நேரத்தில் கண் பிறண்டு கொடுக்கும். குழுபுவல் அபுசார், உள்ளங்களும் கண்களும் பிறளக்கூடிய நாள். சக்கராத்துடைய நேரத்தில் கண்ணை பிறட்டுவான். உலகத்தில் யாராவது கண்ணை பிறற்ற நோய் இருந்தா முதலாவது யார் என்ன என்ன தெரியுமா யோசிப்பாங்க, கண்ணை பிறல்ற ஒரு மாதிரி பார்த்து கொண்டு இருக்கிறான்டா, எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க, இவர் பயந்துகிறார், இவர் பயந்துகிறார், இவர் கோதி பார்க்கணும், இவருக்கு ஏதோ ஜின் பிடிச்சிருக்குது. அப்படியானவங்க தான் கண்ணை பிறட்டி ஒரு மாதிரியா பார்த்துக் கொண்டிருப்பாங்க. சக்கராத்துடைய நேரத்தில் அல்லாஹ் சொல்றான் சிலர்களுடைய கண் பிறடும். கண் பிறண்டா வெளிரங்கமான பார்வை உள்ளுக்கு போய் உள்ரங்கமான பார்வை வெளிக்கு வந்துடும். இவ்வளவு நாளும் இந்த சைடால பார்த்துக் கொண்டிருந்தோம், முன்பக்கம் விளங்குச்சு, இப்ப கண் பிறனது, முன்பக்கம் உள்ரங்கத்துக்கு போகுது, உள்ரங்கமான பார்வை அது வருகுது. அது பார்த்து கொண்டிருப்பாரு, எத்தனை பேர் பேசினாலும் சிரித்தாலும் இவருக்கு அங்க விளங்கும் மறக்கு மாறுதான். சக்கராத்துடைய அந்த நேரம் தான் விளங்கிக் கொண்டிருக்கும். அதனால் பேசினா பேச மாட்டாரு, தட்டினால் தட்ட மாட்டாரு, கண் பிறண்டு கொடுக்கும். இப்பதான் நாம் அந்த சூழ இருக்கக்கூடிய மக்கள் கேட்பாங்களாம், வக்கீல மன்றாக், இந்த இடத்துல ஸ்பெஷலிஸ்டேட் இல்ல, யாரும் அல்லாஹ் சொல்றார் யாரும் ஸ்பெஷலிஸ்டேட் இல்ல, வக்கீல மன்றாக், இவருக்கு ஓதி பார்க்க யாராவது இருக்கலாம், ஓதி பார்க்கிற வக்கீல மன்றாக், யாராவது ஓதி பார்க்கறதுக்கு இருக்குதா, இவர் கண்ணெல்லாம் பிறண்டு கொடுக்குதே. அல்லாஹ் சொல்றான் இது ஓதி பார்க்கிற நேரம் அல்ல, இவர் உலகத்தை விட்டு பிரிகிற நேரம் இது. இது ஓதி பார்க்கிற நேரம் அல்ல, இவர் பிரிய போறார். அல்லாஹ் சொல்றான் ரெண்டு கெண்ட காலம் பிறழ்ற நேரம். அப்படின்னால் உலகத்தை விட்டு மரமைக்கு போற நேரம் இது, கெண்ட விரல்ற நேரம் இது, கெண்ட விரல்ற நேரம். எங்க இவருடைய பயணம், இலா ரப்பிக யௌமஇதில் மஸாக். இவர் தூர பயணம் போவாரு. இப்பதான் அந்த அகப்பார்வை விளங்கும், உள்ரங்கமான பார்வை. இப்ப நாங்கெல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கிற வெளிரங்கமான பார்வை. சஹாபாக்கள் உலகத்திலேயே உள்ரங்கத்தை பார்த்தாங்க. அதனால நான் தக்பீர் கட்டினா விளங்குது இல்ல, சுவர்க்கம் தான் விளங்குது, அகப்பார்வை விளங்குது. எங்களுக்கு அதை நம்பேதா? ஏன் எங்களுக்கு வெளிரங்கமான பார்வை தானே விளங்குது, அதனால நம்பேதா? சஹாபாக்கள் உள்ரகமா பார்த்தாங்க. இத நாங்க பார்க்க போறோம் சக்கராத்துல. சஹாபாக்கள் 24 மனுஷியால உலகத்துல பார்த்து கொண்டிருந்தாங்க. அதனாலதான் அவங்களுக்கு தீன் பெருசா விளங்குச்சு, குடும்பம் பெருசா விளங்கல்ல. இது இழந்தா பிரச்சனை அல்ல, இழக்க போற கொஞ்ச நாளைக்கு தானே. அலா பசீரா, தஅவத்தோட அல்லாஹ் பசாரத் என்ற உள்பார்வையை சம்பந்தப்படுத்துறான். தாவத்தோட அல்லாஹ் உள்ரங்கமான பார்வையை சம்பந்தப்படுத்துறான். அலா பசீரா, தெளிவான உள் ஆதாரங்களின் மீது. யாரு தாவத்தை அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைக்கிறார்களோ, நபியே சொல்லுங்கள் இதுதான் என்னுடைய பாதை, இதர பாதைகள் கிடையாது. அப்ப பவுண்டேஷன் நபி அவர்களுக்கு பின்னால், ஹதரத் ரசூல், அதாவது ரசூலுல்லாஹுக்கு முன்னால் இருந்த நபிக்கும் நபி அவர்களுக்கும் இடையில சுமார் 300 வருஷம் பல ரிவாயத் வந்திருக்குது. இந்த வேலை அப்படியே உடுபட்டு போய் நபிமார்கள் வரல, பத்ரத்துடைய காலம். அந்த காலத்தில் இருந்தக்கூடிய மக்களை அல்லாஹ் மன்னித்ததாக குர்ஆன் வருகிறது. அல்லாஹ் மன்னிக்கிறான். குர்ஆனுடைய தெளிவான ஆயத், உமா குன்னா முஹஸ்ஸிபீன ஹத்தா நபஅத ரசூலா, எந்த ரசூல்மார்களையும் அனுப்பாமல் நான் யாரையும் சும்மா அதாபு செய்ய மாட்டேன், அனுப்பி மாற்றம் செய்யும் பொழுதுதான் குடிப்பேன். இப்ப நபி அவங்க வந்து தாவத்துடைய இந்த உழைப்புக்கு களம் அமைச்சிறாங்க. அவர்கள் பில்டிங் கட்டினாங்களே தவிர பேஸ் போடல. பேஸ் கிட்டத்தட்ட 3000 வருஷங்களுக்கு முன்னால போடப்பட்டது. அவங்களுக்கு தெரியும் சில இடங்கள்ல பவுண்டேஷன் போடப்பட்டது, அது மரம் வளர்ந்து அப்படியே விடுபட்டு போய் ஒரு கொஞ்ச நாளைக்கு பின்னால் அந்த லேண்ட் யாரோ எடுத்து இவர் துப்புரவு பண்றாரு. பவுண்டேஷன் போட்ட லேண்ட், அதனால இன்ன வேலை எடுத்தவர் திரும்ப பவுண்டேஷன் போடணுமா? தேவையில்லை, அவர் கட்டுவார். நபியவர்கள் இந்த உழைப்பை நபியவர்கள் உருவாக்கல, தாவத்துடைய வேலை. சிலவங்க சொல்லுவாங்க ஆய்வு செய்யக்கூடியவர்களுடைய சில ஆய்வார்களுடைய முடிவு, கிறிஸ்துவ மதம் உலகத்திற்கு வந்து இத்தனை வருஷம், பௌத்திசம் உலகத்திற்கு வந்து இத்தனை வருஷம், ஹிந்துசம் உலகத்திற்கு வந்து இத்தனை வருஷம், இஸ்லாம் உலகத்திற்கு வந்து 2000 வருஷம். சிலவங்க பேசலாம் இஸ்லாம் உலகத்திற்கு வந்து ஹஜரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் எப்ப படைச்சானோ அப்பொழுதே இஸ்லாத்துடைய தோற்றம். ஃபித்ரத் அல்லாஹி அல்லதி ஃபத்தரன் நாஸ் அலைஹா, இது பழைய மார்க்கம். அல்லாஹ் சொல்றான் இது பழைய மார்க்கம். இது போல தஅவத்துடைய வேலை ரசூலுல்லாஹ் உருவாக்கின வேலையும் அல்ல. தஅவத்துடைய வேலைக்கு பவுண்டேஷன் போட்டது, பேஸ்குலி வெட்டினது செய்யதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். உங்களுக்கு தெரியும் உதஹியாவுடைய பாடத்தில் உதஹியாவுடைய இந்த ஆட்டுடைய கலை, அந்த ஆடு இல்ல ஆடு குருபா கொடுக்கிறோம், இந்த ஆடு எங்கிருந்து வந்துச்சு? இது ஒரு தனியான தலைப்பு. அதுல சுருக்கமா சொல்றா, இந்த ஆடு என்ன ஆடுண்டா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 மகன்மார்கள் ஒராது குரால் கொலை செய்து கொண்டாங்களே, காபில் ஹாபிலுடைய சரித்திரம். அப்பொழுது அல்லாஹ் ஒரு ஆட்டை அவங்களுக்கு குர்பான் செய்ய சொன்னாங்க. இது கர்ரபா குர்பானன், அவங்க கொடுத்தது ஒரு ஆடு. இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்டத்தட்ட 6000 வருடங்களுக்கு முன்னால, அதற்கு மேலாக அந்த ஆட்டை 40 ஹரீஃபா 40 வருட காலம் அல்லது ஹரீஃபுடைய காலம் அந்த ஆட்டை அல்லாஹ் பாதுகாத்து செய்யதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் அறுக்கும் பொழுது அவர்களுக்கு பதிலாக சுவர்க்கத்திலிருந்து அல்லாஹ் ஆட்டை இறக்கினானே, அந்த ஆடுதான் இந்த ஆடு. தெளிவாக தஃப்சீர்ல இஸ்னாதின் ஜெயிதுல பதிவு செய்யப்பட்டீர்கள். அப்ப குர்பானுடைய அமல் எப்ப? 6000 வருஷங்களுக்கு முன்னால் உள்ள அமல் குர்பானுடைய அமல். இதுபோல தாவத்துடைய உழைப்பு எவ்வளவு பழைய உழைப்பு என்றால், செய்யதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கவாயிதே இப்ராஹிமை கட்டினார்களே, கஅபத்துல்லாஹ் கட்டுறாங்க, அல்லாஹ்வோட மாளிகையில கட்டியா, அல்லாஹுடைய மாளிகையை கட்டினா அதற்குள்ள சவாபும் அதற்கு பின்னால கேட்கப்படக்கூடிய துஆவும் மிகப்பெரிய தாக்கம். இமாம் கஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலை ஷரஹுல் மவாஹிப் என்ற கிதாபுல ஒரு சரித்திரத்தை எழுதுறாங்க. ஒரு மஸ்ஜித் உடைத்து கட்டப்பட்டு கொண்டிருக்குது, மேல் மாடியில மேல ஒரு பகுதியில அந்த பாஸ் அந்த கட்டிடத்தை கட்டி கொண்டிருக்கிறார். கீழால ஒரு மனிதர் நடந்து போகும் பொழுது அவர் பலகையை அடிச்சு கொண்டிருக்கும் பொழுது அந்த பலகை கீழே விழுகுது. இவர் என்ன செய்தார்? அந்த பலகையை எடுத்து கொடுத்துட்டு போனார், வேற ஒன்றும் செய்யல. கனவுல இவருக்கு காட்டப்படுகிறது சுவர்க்கத்தில் ரெண்டு மாளிகை. கேட்கப்படுது, இந்த ரெண்டு மாளிகையில பெரிய மாளிகை யாரு? பள்ளியில பாஸாக வேலை செஞ்சாரே அவருக்குத்தான் அந்த பெரிய மாளிகை. பலகையை எடுத்து கொடுத்துட்டு போறாரே அவருக்கு தான் இந்த சின்ன மாளிகை. ஷரஹுல் மவாஹிப்ல இருக்குது, இமாம் கஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்திருக்கிறான். எவ்வளவு பெரிய சவாப் ஒரு மஸ்ஜிதை கட்டினான். கஅபத்துல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டுறாங்க, கட்டுற துஆ செஞ்சாங்க. இப்பதான் பேஸ் போடப்படுது, தாவத்துடைய உழைப்புடைய பேஸ். என்ன துஆ? துஆ கேட்க முன்னால ஒரு ஷரத்து, யா அல்லாஹ் கேட்க போற துஆவை கபூல் செய்யும். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். யா அல்லாஹ் இந்த துஆவை நீ கபூல் செய்யணும், துஆவை கபூல் செய்யணும். கட்டினது யாரு? பாப்பாம் மகனும் செய்தனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், செய்தனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். என்ன துஆ? முதலாவது கேட்டாங்க, யா அல்லாஹ் وَجَعَلْ رَبَّنَا وَجَعَلْنَا مُسْلِمَيْنِ لَكَ وَمِنْ ذُرِّيَّتِنَا أُمَّةً مُسْلِمَةً لَكَ. يَا اللَّهِ எங்கள் ரெண்டு பேரையும் நீ பொருந்திக் கொண்ட முஸ்லீம்களாக ஆக்கு. அது மட்டுமல்ல, எங்களுக்கு பின்னால ஒமின் ذُرِّيَّتِنَا உம்மத்தம் முஸ்லிமா, எங்களுக்கு பின்னால முஸ்லீம்களுடைய ஒரு சந்ததியை நீ ஏற்படுத்து. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்ப துஆ செய்யும் பொழுதும் துர்ரியத்தை கேட்டாங்க, உம்மத்தை கேட்டுக்கிறாங்க. ரப்பனா ரப்பி ஜஅல்னி முகீமிஸ்ஸலா, யா அல்லாஹ் என்னை தொழுகையிலே இஸ்திகாமத்தாக ஆக்கு. வமின் துர்ரியத்தினா, என்னுடைய உம்மத்தில துர்ரியத்துகள்ல யார் யார் வருகிறார்களோ அவர்களுடைய தொழுகையையும் நீ இஸ்திகாமத்தாக. யா அல்லாஹ் நீ மக்கா எங்களுக்கு பழங்களை கொண்டு ருசுக்குதா. வமின் துர்ரியத்தி, என்னுடைய துர்ரியத்துகள் யாரெல்லாம் காபாவுக்கு வருகிறார்களோ அவர்களுக்கும் பணங்களை கொண்டு ரிசல் கொடு. குர்ஆன்ல 3-4 இடங்களை திரட்டி பார்த்தா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்யும் பொழுது சந்ததிகளையும் சேர்த்துக் கொண்டார். இப்படி துஆ செஞ்சாங்க, 4 நிபந்தனையுடைய துஆ. யா அல்லாஹ் ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலா, யா அல்லாஹ் எனக்கு பின்னால் ஒரு நபியை நீ அனுப்பணும். அவரிடத்தில் 3 தன்மை இருக்கணும். وَبَعَثَ فِيهِمْ رَسُولًا يَتْلُو عَلَيْهِمْ آيَاتِهِ وَيُزَكِّيهِمْ وَيُعَلِّمُهُمُ الْكِتَابَ وَالْحِكْمَةَ. அவர் முதலாவது يَتْلُو عَلَيْهِمْ آيَاتِهِ, ஒன்று ஆயத்தை ஓதி கொண்டிருப்பார், ஒன்று ஆயத்தை ஓதணும். وَيُعَلِّمُهُمُ الْكِتَابَ, கிதாபுல குர்ஆன்ல என்ன இருக்கிறதோ அதை மக்களுக்கு படிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு முஅல்லிமாக இருக்கிறோம். وَيُزَكِّيهِمْ, மக்களுடைய உள்ளத்தில தஸ்கியா செய்யணும். ஹிக்மா, மார்க்கத்துடைய ஞானங்களை படிச்சு கொடுக்கணும். ஒரு துஆ சூரா ஜும்ஆவுடைய அந்த ஆயத்தில் அந்த அல்லாஹ் துஆவை கபூல் செய்து பதில் கொடுத்தான். இதோ நான் அனுப்பிவிட்டேன், இதோ நான் அனுப்பிவிட்டேன். அப்படியான ஒரு நபியை குர்ஆன்ல 6 இடத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான், இப்படி ஒரு நபி அனுப்பினேன், அவருடைய வேலை குர்ஆனுடைய திலாவத், அவருடைய வேலை தஸ்கியத், அவருடைய வேலை தாலீம், ஒரு நபி அனுப்பினேன். இந்த 6 இடத்திலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கேட்டார்களோ அதற்கு நேர் மாற்றமாக அல்லாஹ் அனுப்பினான், சின்னொரு மாற்றம் செய்தான் அல்லாஹ். முதலாவது திலாவத், இரண்டாவது தாலீம் அவர் படித்து கொடுக்கணும், மூன்றாவது தஸ்கியத். இதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட தரத்தி. அல்லாஹ் அனுப்பின தர்தீப் அப்படி அல்ல. முதலாவது குர்ஆன் ஓதுவார், இரண்டாவது தாலீம் அல்ல, இரண்டாவது தஸ்கியத், மக்களுடைய உள்ளத்தை அவர் பரிசுத்தம் செய்வார். அதற்கு பின்னால் அல்லிமுஹுமுல் கிதாப். இங்கதான் விஷயமே இருக்குது, இங்கதான் பிரச்சனையே இருக்குது. முதலாவது திலாவத் குர்ஆனுடைய ஹல்கா, திலாவத் ஓதுறோம் எங்கேயும் அல்லாஹ் பாதையில போய் யாருக்கும் பகிரங்கமா ஃபத்வாக்களோ மத்தலாக்களோ சொல்லிக் கொடுக்கறதில்ல, தாலீம் இல்ல. இரண்டாவது தஸ்கிய, அவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துற. அதுக்கு என்ன விக்கர் துஆ சலவாத், இதை கொண்டு தஸ்கிய, அதுக்கு பின்னால தாலீம். பைஹக்கில வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், உலகத்தில் நாங்க முதலாவது எதை படிச்சோம், உலகத்தில் முதலாவது எதை படிச்சோம், யாரும் கேட்டா சொல்லுவாங்க படிக்கிறதுக்கு உலகத்தில் ஆக தகுதியது குர்ஆன். அப்படித்தானே, குர்ஆனுக்கு பின்னால்தான் எல்லா கல்வியும், இதுல யாரும் மாற்றுகிறது பேச மாட்டாங்க. அதனாலதான் யூதர்கள் பன் யூனிவர்சிட்டி ஜேர்மன்ல 2000 பேர்கள் சம்பூர்ணமான தாடி, சம்பூர்ணமான வெள்ள ஜுப்பா, அத்துணை பேர்களும் குர்ஆனை மரணம் செய்த ஹாஃபிதுகள். அவர்கள்ட்ட கேட்டாங்க, நீங்கெல்லாம் முஸ்லீம்களா? சொன்னாங்க, நாங்க முஸ்லீம்கள் அல்ல, நாங்க யூதர்கள். அப்ப நீங்க இவ்வளவு காலம் செலவழிச்சு முழு குர்ஆனையும் பாடமாக்கிருக்கிறீங்க, சிஹாவ் சித்தாவுடைய 28,000-30,000 ஹதீஸ்கள் நீங்க ஆராய்ச்சி செய்திருக்கீங்க, என்ன நோக்கம்? சொன்னாங்க, முஸ்லீம்களை வழி கெடுப்பதற்கு நாங்க முதலாவது அவர்களுடைய பேச படிச்சிருக்கோம், அப்பதான் அவங்களுக்கு ரத்து கொடுக்கலாம். இவங்க முஸ்லீம்கள் அல்ல. உலகத்தில் முதலாவது யூதர்களும் படித்தது குர்ஆன், இதுல யாரும் மாற்றுகிறது இல்லை. அப்ப நாங்க முதலாவது என்ன சொல்லிருக்கணும், படிப்பதற்கு முதலாவது தகுதி குர்ஆன். சஹாபாக்க சொல்றாங்க, நாங்க முதலாவது குர்ஆன சொடோம் இல்ல, நாங்க முதலாவது குர்ஆன படிக்கல, தஅல்லம்னல் ஈமான், ஈமான படிச்சோம். தஅலீம் என்ற வார்த்தை ஸ்டடி, படிக்கிறது பாதிக்கிற வார்த்தை, படிக்கிறது தாலீம் என்றா படிக்கிறது. அந்தந்த கோர்ஸ்ல நாங்க படிக்கிறோமே, அது மாதிரி படிக்கிறதுக்கு சொல்றது. இன்னும் டிகிரி பாடமாக்குற படிக்கிறல்ல. சாதாரண குர்ஆன மரணம் செய்த ஹாஃபிதுகள்கிட்ட போய் சட்டத்தை கேட்டா அவங்களுக்கு சட்டம் அல்ல அர்த்தமும் தெரியா. அவங்க சொல்லுவாங்க, நாங்க பாடமாக்கிறோம், எங்களுக்கு ஹிஃபுல் தான் தெரியும். ஆலிமாய் ஹாஃபிதாக இருக்கிறார், அவருக்கு ஹிஃபுலும் இருக்குது தாலீமும் இருக்கு. ஈமான் நாங்க படிச்சோம், தஅல்லம்னல் ஈமான், எதுக்கு முன்னால, அந்தந்த கோர்ஸுகளுக்கு முன்னாலே அல்ல. கபுல் அன் நதஅல்லமல் குர்ஆன், குர்ஆன படிக்க முன்னால ஈமான படிச்சோம். ஈமான படிச்சு அந்த வெளிச்சத்தோடு குர்ஆன பார்த்தோம், எங்களுக்கு குர்ஆன் நேர் வழி காட்டுச்சு. ஃபயஸ்தது ஈமானனா, என்னோட ஈமான் கூடி கொண்டு போயிடுச்சு. குர்ஆனுடைய வெளிச்சத்தோட தான், ஈமானுடைய வெளிச்சத்தோட குர்ஆன பார்த்தோம். இப்பதான் குர்ஆனுடைய ஆயத் பிரதிபலிச்சிச்சு. ஈமான படிச்சோம், தஅல்லம்னல் ஈமான். ரசூலுல்லாஹ் உருவாக்குறாங்க களத்தை, இப்பதான் பேஸ் போடப்பட்டுச்சு. நபி அவர்கள் உழைப்பு செய்தாங்க, ஒவ்வொரு சஹாபாக்களும் மெயின் கல்லுகள், கட்டிடங்கள். இந்த கல் எங்க இருந்துச்சு, எங்கேயோ ஒரு கூச குப்பையில் இருந்த கல்லுகள், அது தொடைக்கப்பட்டு தீன் என்ற கட்டிடத்துக்கு ரசூலுல்லாஹ் கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஹஸரத் அபூபக்கர், ஹஸரத் உமர், ஹஸரத் உஸ்மான், ஹஸரத் அலி, தல்ஹா இப்னு உபைதுல்லா போன்ற எல்லா சஹாபாக்களும் இந்த தீனுடைய கற்கள் ரசூலுல்லாஹ் உருவாக்குறாங்க. யாரும் கோவிக்க வேணாம், உலகத்தில் இன்றைக்கு அல்ஹம்துலில்லா எந்த பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கொண்டாலும் நேசரி தொடக்கம் பாடசாலை வரைக்கும், பாடசாலையிலிருந்து பல்கலைக்கழகம் வரைக்கும் தகவல் அக்பார்கள் இருக்குது, கபர்கள் செய்திகள். ஹிலாஃபத்தை பத்தி பேசுறோம், கட்டாயம் பேசணும், எழுதுறோம், கட்டாயம் எழுதப்படணும். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் செய்யப்பட்ட சேவைகள், பைத்துல் மக்தீஸ், ஜெருசலத்தை ஹிஜ்ரி 16 வெற்றி கொண்ட சரித்திரம், ஜகாத் கொடுத்த அதாவது கொடுக்க மறுத்தவர்களுக்கு எதிராக செய்யப்பட்ட யுத்தம், இப்படி பெரிய யுத்தங்களை பத்தி நாடுகள், இஸ்லாமிய நாடுகள், ஸ்பெயினுடைய, ரஷ்யாவுடைய செய்திகள், அதனுடைய ரஷ்யாவுடைய அந்த அந்த பிரச்சனைகள் இதெல்லாம் பேசுறோம். நாங்க முதலாவது யோசிக்கணும், ஒரு மனிதர் ஒரு பதவியில் இருந்து ஒரு விடயத்தை செய்வது அபூர்வம் அல்ல. எப்படி ஒரு பிஹெச்டி ஒரால் ஒரு பிஹெச்டி ஒரால் ஒரு ஸ்பெஷல் டாக்டர் வந்து அவர் ஒரு வைத்தியத்தை கண்டுபிடிச்சார் என்பது அற்புதம் அல்ல. ஏ அது அவருடைய ஃபீல், அவருடைய அவருடைய துறையே அதுதான். அது உலக அற்புதம் இல்லை. ஒரு மஸ்ஜிதுடைய இமாம் ஹுத்துபா ஓதினாராம், இதெல்லாம் புதுமை பார்ப்பாங்களா? அவர் ஆளு கொண்டா ஓதத்தானே ஒன்று பண்ணுவாங்க, அப்படித்தான். அது புதுமை அல்ல. ஒன்றும் தெரியாம இருந்த ஒரு ஆள் ஆட்சிக்கு வாரது புதுனம், ஆட்சிக்கு வாரது புதுனம். நேற்று வடக்கரத்தில் இருந்தவர் இன்றைக்கு இப்படி ஆகியிருக்கிறார். எல்லாரும் கேட்பாங்க ஹிஸ்டரிய எப்படி மாறினீங்க, திடீர்னு ஒரு ஆள் பணக்கார நானே, எத்தனை பேர் டவுட் பண்றாங்க. இவர் உள்ளுக்கால வெளிரங்கத்தை ஒரு பொட்டி கடையை செஞ்சு உள்ளால பெரிய ஒரு குண்டை வச்சிருப்பார் கள்ள வியாபாரத்தை. அதனாலதான் இவ்வளவு அவசரமாக முன்னேறினார். இது ஒரு புதுனம். ஆடுகளை கொண்டு போய்வாங்க மேய்ப்பதற்கு ஹஜரத் பிலா, ஹஜரத் உமர் திரும்ப வரும் பொழுது எத்தனை ஆடு குறைஞ்சிருக்கிறது என்று கேட்டா தெரியா. அப்படி ஒரு ஆள், அப்படியான ஒரு ஆள், அவ்வளவு மோசமாக இருந்தவரால் உலகத்துடைய ரஷ்யாவெல்லாம் அந்த அந்த காலத்தில் ஒன்றா தான் இருந்துச்சு. உலகத்தில் உண்மையிலே வரலாறு எடுத்து பார்த்தா உலகத்தில் மூன்றில் ரெண்டு பகுதி அல்ல, முழு உலகத்துடைய ஆட்சி செய்தார் ஹஜரத்துமார். அப்ப அந்த நாட்டு ரஷ்யாவெல்லாம் பிரிஞ்சிக்கல, சேர்ந்துதான் இருந்துச்சு. எப்படி ஆட்சி செய்தார், ஹிலாபத்தை பேசுகிறோம், எப்படி ஹிலாபத்துக்கு வந்தார் அவரோட கேள்வி. எப்படி இந்த பதவிக்கு வந்தார், வந்த முறை வழி அது, எது வர வச்சுச்சு? பெரியார்களே சகோதரிகளே, ஹசரத் நாலு சஹாபாக்களை பற்றி தனியான ஆயத்துகளை அல்லாஹ் குர்ஆன்ல கூறுறான். அந்த பதவிக்கு அவங்க வந்த மாதிரி அவர்கள் அவங்களை கொண்டு வந்தது இந்த ஈமான். ஈமானால் அடைஞ்சாங்க. எப்படி மாறினாங்க, எனக்கு பின்னால நபிக்கு தகுதியானால், எனக்கு பின்னால் ஒரு நபி உலகத்தில் வருவதாக இருந்தா அதற்கு உமர்தான். புகாரியில கிதாபுல் மனாக்கிபுடைய முதல் ஹதீஸ் அப்படி அவங்க சொன்னாங்க, லகத் கான ஃபீமா கபலக்கும் மினல் உமமி முஹத்திதூன், உங்களுக்கு முன்னால் உள்ள உம்மத்தினர்கள் ஹஜரத் மூசா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்த நபிமார்களை தவிர்ந்த அந்த உம்மத்தில் இருந்து ஏந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய மக்களை அனைவர்களையும் ஒன்று சேர்த்து இதில் ஆக பெரிய ஒரு அறிவாளி ஒரு ஹதீஸ் கலா வல்லுநர் யார் என்று தேடி பார்த்தால் உமர், அது உமராகத்தான் இருக்கும், அது உமராகத்தான் இருக்கும். முஹத்திசூன் என்பதற்கு முஹத்திசீங்கள் விளக்கம் எழுதியிருக்கிறார்கள், முல்ஹிமூன் அல்லாஹ்வுடைய இல்ஹாமியத்துடைய அறிவு கொடுக்கப்பட்டவர். அந்த அளவுக்கு இல்மு வந்தது எதனால, பெரியார்களே சகோதரர்களே, அந்த நிலைமைக்கு வந்தது அவங்க ஈமானால. எப்படி மாறுறார், புகாரில் ஹதீஸ் வருகிறது, குர்ஆனுடைய ஆயத்துகள் வருகிறது, அல்லாஹ் எந்த விஷயத்தை நினைக்கிறானோ அதே விடயத்தை ஹஜரத் உமரும் நினைச்சிருப்பார். உமர் இப்படித்தான் சட்டம் வரணும் என்று நினைச்சிருந்தா அல்லாவும் அந்த சட்டத்தை அப்படித்தான் வரணும் நினைச்சிருப்பான். அது உமர் அவங்க சொன்னாங்க, பிற்காலம் உலகம் அன்பிக்கும் பொழுது சில உமராக்கள் வருவார்கள், மார்க்கத்துடைய பிரச்சாரிகள் வருவார்கள், அவர்கள் சொல்லுவார்கள் இஸ்லாத்தில கல்லடிச்சு கொள்ளக்கூடிய சட்டம் இல்லைன்னு பேசுவார்கள், ரஜமுடைய சட்டம் இல்லைன்னு பேசுவார்கள். அல்லாஹுடைய வேதத்தில் உமர் விதத்தை செய்துவிட்டார் என்று மக்கள் சொல்லாமல் இருந்திருந்தால் நான் குர்ஆனிலே இந்த ஆயத்தை எழுதியிருப்பேன். அந்த சட்டம் இருக்குது குர்ஆன் இன்னைக்கு, ஆனா ஆயத்தில் அதற்கு உமர் அவங்க சொன்னாங்க, எங்கடா காலத்தில் நாங்கள் இதை ஆயத்தாக ஓதினோம் குர்ஆனாக, ஆயத்தை ஓதி பயன் செய்தோம், திருமணம் முடிச்ச ஆணும் பெண்ணும் விபச்சாரம் செய்தால் அவரை கல்லடிச்சு கொள்ளுங்கள் என்று எங்கட காலத்தில் சட்டமும் இருந்துச்சு. ஆயத்தும் இருந்துச்சு, நான் ஏன் எழுதல்லண்டா? என்ன மக்கள் பிதாத் காரணம் என்று பார்ப்பாங்க, அதனால நான் எழுதல்ல. ஆனா பிற்காலத்து இப்படி பேசுவாங்க. தெரியார்களே சகோதரர்களே, ஹஜ்ரத் உமர் நினைப்பார் ஆயத்தை அல்லாஹ் இறக்கிடுவான். அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் ஒரு முனாஃபிக்கினுடைய தலைவர், ரசூலுல்லாஹ் தொழுவிச்சால் முன் சப்ளனிப்பார். தொழுது முடிஞ்சோட ரசூலுல்லாஹ் பேர் சொல்லுவான், யா ரசூலுல்லாஹ் இன்னா மஅக்கும், நான் உங்களோட தான் நிற்கிறேன், நான் உங்களோட ஆள் அப்படின்னு வாடா. தொழுது முடிஞ்சு அவண்ட முனாஃபிக்கிங்களோட போய் சேர்ந்தா சொல்லுவானாம், இன்னா முஸ்தஹ்ஸிஊன், நான் யாரு தெரியுமா, முஹம்மத கேவலப்படுத்தக்கூடிய ஆக்கள் நாங்க, அப்படி பேசுவாங்க. அதான் ரெண்டு முகம், அதான் ரெண்டு முகம் முனாஃபிகின். அவன் மரணித்த நேரத்தில் மகன் அப்துல்லா வந்து சொன்னார், நபியே உங்களோட ஜுப்பாவை தாங்க, எனக்கு எங்களோட வாப்பாக்கு கப்பன் செய்யனு கேட்டான். யார் முனாஃபிக்? ரசூலுல்லா ஜுப்பாவை கொடுத்துட்டான், ரசூலுல்லா ஜுப்பாவை கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து சொன்னாங்க, நபியே வாப்பட ஜனாசாவை நீங்க தான் தொழுவிக்கணும். முனாஃபிக் ரசூலுல்லாங்களா தொழுவிக்க தொழுவிக்க சப்ளனுக்கு நின்றுகிறாங்க, சப்ள தொழுவிக்க போறாங்க. பின்னால ஹஜ்ரத் உமர் வந்து ரசூலுல்லாஹ்ல முதுக தட்டி, நபியே யகூலு யௌம கதா வகதா, யகூலு யௌம கதா வகதா, உங்களுக்கு இவன் இன்ன நாள்ல இன்ன சொன்னான், இன்ன நாள்ல இன்ன சொன்னான், உங்களுக்கு தெரியாதா இது, இன்றி இவனுக்கா தொழுவிக்க போறீங்க என்று ஹஜ்ரத் உமர் அலட்டி கொண்டு இருக்க நபி அவங்க சொன்னாங்க, உமர் உமர் விடுக்கு, நான் இவனுக்கு தொழுவிக்க தான் போறேன். தொழுவிட்டான், உமருக்கு விருப்பம் இல்ல, அது எல்லாம் விருப்பம் இல்ல. தொலைவிச்சு போட்டு கபூர் அடிக்கும் போது அவரை சொல்லுதான், கபூருக்கு போய் நிக்கிறாங்க. இப்ப ஆயத்திறமி நபியே இவரோட நிப்பாட்டிக்கோங்க. நபியே முனாஃபிக்காக மரணிக்க கூடிய ஒருவனுக்கு இப்பறம் நீங்க தொலைவிக்க கூடாது. வலா தக்கும் அலா கபரி, அவருடைய கபூர்ல நிக்கவும் கூடாது. இது ரெண்டும் ஹஜ்ரத் உமருக்கு விருப்பமாக இருந்துச்சு. அல்லாஹ் சட்டமாக போட்டான், அல்லாஹ் சட்டமாக போட்டான். பத்ரில் பிடிபட்ட கைதிகளை ஹஜ்ரத் உமர் இந்த முடிவு கொல்லத்தான் வேண்டும். ஃபத்ரிபு ஆனாகஹும், நபியே இவங்களை வெட்டோடு. அவர் அஷத்துஹும் ஃபீ அம்ரில்லாஹி உமர், மார்க்கத்தில் யாராவது பாவம் செஞ்சா அவர் பொறுக்கிறார். உமருக்கு ரசூலுல்லாஹ் முடிவு செஞ்சாங்க, ஹஜ்ரத் அபூபக்கருடைய முடிவை, ஜிஸ்யாக்கள் எடுத்து முஸ்லிம்களை வைப்போம். ஆயத்திறங்கி நபியே நீங்க செஞ்ச விஷயம் நீக்குதே, இது ஏந்த பார்வையில எப்படி குத்தம்டா, ஏந்த முடிவும் அருள் ஹஜ்ரத் உமருடைய முடிவுதான், பூமியில புதைக்கிறது தான். அது ஆயத்திறக்கலாம் துரீது அரத துனியா, நபியே என்ன நீங்க துனியாவை விரும்புறீங்க போல இருக்குது. அல்லாஹு யுரீது ஆஹிரா, அவர்களை பூமியில புதைக்கிறது ஏந்த நாட்டம் ஒன்று இருக்க, என்ன நீங்க கிதாபத்தை கிராஅத்தை ஜிஸ்யாக்கள் எடுக்கிறத விரும்புறீங்க? மஷூராவுடைய முடிவு மட்டும் இல்லண்டா, லமஸ்தகும் பீமா அஹல்தும் அதாபுன் அலீம், நான் உங்களை தண்டிச்சிருக்கேன். ஏந்த முடிவும் ஹஜ்ரத் உமருடைய முடிவுதான். மக்காமா இப்ராஹிம பார்த்து சொன்னாங்க, இவ்வளவு சுத்தமான இடம், அல்லாஹ் இதை தொலக்கூடிய இடமாக ஆசனா எப்படி இருக்கு? உடனே ஆயத் வத்தகிது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா, மக்களே நபியே மக்காம இப்ராஹிமை தொழக்கூடிய இடமாக ஆக்கிக்கோங்க. குர்ஆன்ல 21 இடத்துக்கும் மேற்பட்ட இடம் இருக்குது, ஹஜ்ரத் உமரும் அல்லாஹ்வும் நேர்பட்டது. நபி அவங்க சொன்னாங்க, என்ஃபிகு ஃபீ லிஸானி உமர், உமருடைய நாவுல அல்லாஹ் பேசுறான். சஹிஹான ஹதீஸ், உமருடைய நாவுல அல்லாஹ் பேசுறான். இன்னல்லாஹ ஜஅலல் ஹக்க ஃபீ உமர் வ கல்பி, உமருடைய நாவிலையும் உள்ளத்திலையும் அல்லாஹ் ஹக்க வச்சுக்கிறான். இதெல்லாம் வச்சுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு பின்னால நபிக்கு தகுதி வருதான். எப்படி இருந்தவங்க எப்படி மாறினாங்க, கிலாபத்தை பத்தி பேசுற நாங்க எப்படி வந்தாங்க, வந்த வழி அது. ஒரு வைத்தியரை பார்த்து இவர் எந்த பாடசாலையில் படித்தாரண்டே செலவழிச்சு போடுறோமே, ஒரு பொருளியலாளரை பார்த்து எப்படி முன்னேறினோம் என்று அவர் போன வழியை தேடுறோமே, ஹஜ்ரத் உமர் எப்படி அடைஞ்சு கொண்டார், எப்படி அடைஞ்சு கொண்டார். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுவங்க அவங்கட ஹஜ்ரத் உஸ்மான் தீனுக்கு செலவழித்தாங்க, தீனுக்கு. சபூக் யுத்தத்தில் ரசூலுல்லாஹ் பொருள்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பொருள் சேருது. ஹஜ்ரத் உஸ்மான் கையால ஒரு அல்ல கொண்டு வந்து போட்டாங்க, கையால் ஒரு அல்லு எங்கட காலத்தில் ஒரு அல்லு கீச்ச மரத்துக்கு எவ்வளவு வரும், ஒரு கிலோண்டா 120 ரூபாய் இந்த கீச்ச மரத்துல விலை. 10,000 ரூபாய் வைங்களே, வெறும் 10,000 ரூபாய் உதாரணமா அஜுவா 10,000 ரூபாய் ஒரு அல்ல கொண்டு வந்து போடுறாங்க. யார் ரசூலல்லாஹ், என்னிடத்துல இருப்பது இவ்வளவுதான், தபூக்கு இவ்வளவுதான் தரலாம். நபி அவங்க அதையும் கையால ஷாட செஞ்சு கொண்டு சொன்னாங்க, மா வர்ர இப்னு அஃபான் பஅத ஹாதல் யௌம், இதற்கு பின்னால் உஸ்மான் இப்னு அஃபான் என்ன செய்தாலும் அல்லாஹ் குத்த முடிக்க மாட்டான், மன்னிச்சுவான் என்று சொன்னாங்க. அது மாதிரி உஹதுல நடந்துச்சு குத்தம் உண்டு, உஹதுல தவறு ஒன்று நடந்துச்சு. யுத்தத்திலிருந்து ஓடையிலா, ஓடினால் நரகவா, சரியான ஹதீஸும் குர்ஆன். நடந்து நபி அவர்களுடைய முகத்திலிருந்து ரத்தங்கள் வடிகிறது, ரசூலுல்லாஹ்வுடைய முகம் எது, பின்புறம் எது என்று விளங்க முடியாத அளவுக்கு ரத்தம். ஹதரத் உஸ்மானுக்கு தாங்கி பிடிக்கலா, ஓடுறாங்க யுத்தத்திலிருந்து ஓடுறாங்க. எது வரைக்கும் ஓடினாங்க? மதீனாவுடைய எல்லா வரைக்கும் ஓடினாங்க. குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தை படி ஹதரத் உஸ்மான் யாரு அங்க, அப்படிதான் நாங்க 10 ரூபாய் கொடுப்போம். ஓடுறாங்க, அல்லாஹ் உஹத் களத்திலே ஆயத்திறக்கினான், உங்களே ஒரு கூட்டம் இரண்டு பேர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது உங்களே சிலர்கள் ஓடினீர்கள், அல்லாஹ் ஆயத்திருக்கிறார், உங்களே சிலர்கள் ஓடினார்கள், தவல்லவ் மின்கும், அவங்க ஓடியது வேண்டுமென்று ஓடல்ல, ஏதோ ஷைத்தானுடைய வலைக்கு சிக்கி ஓடினார்கள். ஓடிய உஸ்மானை நான் மன்னிச்சு வச்சான். இதுக்கு பின்னால பேசவே ஏலா, ஒட்டுமொத்த 124,000 நபிமா சஹாபாக்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். அல்லாஹ் பொருந்திக் கொண்டதுக்கு பின்னால் எந்த பேச்சும் பேசலாம். பெரியார்களே சகோதரர்களே, எப்படி ஒவ்வொரு சஹாபாக்கள் மினல் முஃமினீன ரிஜாலுன் சதகு, இந்த ஆயத்துக்கு சொந்தக்காரன் அனஸ் இப்னு நவர், அல்லாஹ் சொல்றான் அவங்களோட லட்சியமே யுத்தத்தில் ஷஹீதாகிறது தான். அப்படியான சஹாபாக்கள், இன்னும் சில சஹாபாக்கள் பொருள்களை தந்த மாதிரி உடம்பையே அல்லாஹ்வோட பாதையை கொடுத்தாங்க. வமினன் நாஸி மை யஸ்ரி நஃப்ஸஹு பித்திகா அமரல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக வேண்டி உடம்பையே கொடுத்த சஹாபாக்களும் இருக்கிறாங்க. குர்ஆன்ல ஒவ்வொரு ஆயத்தை பார்த்தா ஏதாவது ஒரு சஹாபியுடைய விஷயம் அங்க சச்சாவும், அவர் சம்பந்தப்படுவார். பெரியார்களே சகோதரர்களே, அல்லாஹ் அப்படி மாத்திரான் சஹாபாக்கள், குர்ஆன்ல 3 ஆயத்துகளை அல்லாஹ் அடித்து சீல் பண்ணிட்டான். முழு சஹாபாக்களும் சுவர்க்கவாதிகள். சூரா ஹதீதுல வருது, சூரா நிஸாவுலையும் சொல்றான், முழு சஹாபாக்களும் சுவர்க்கவாதிகள். சூரா அம்பியால சொல்றான், இன்னல் லதீன தபக்கத் லஹும் மின்னல் ஹுஸ்னா, உங்களுக்கு முன்னிருந்த இந்த சஹாபாக்கள் எல்லாரும் சுவர்க்கத்துக்கு முன்னானார்கள். பெரியார்களே சகோதரர்களே, எப்படி நிலைமை? உலகத்தில் படிப்பறிவு இல்லாமல் சாதித்த சாதனை. இன்னைக்கு எங்களுக்கு என்ன நடந்திருக்குதுண்டா? அல்ஹம்துலில்லா, உலகத்துடைய எல்லா துறையிலையும் முயற்சி செஞ்சு கொண்டு போறோம். யாரும் கோவிக்கோணம், ரமதானுடைய காலம் வந்தா பள்ளியில சில மஸ்ஜிதுகள்ல டைல்ஸே மாத்திடுவாங்க. கொழும்பு போன்ற இடங்கள்ல லைட்ட போட்டு ஃபைன் தடிச்சு அதுக்கு ஒரு குரூப். ஜகாத் ஒவ்வொரு ஊர்ல பைத்து ஜகாத், ஜகாத் சேகரிக்க விநியோகம் செய்ய ஒரு கமிட்டியே இயங்குது. ஹஜ்ஜி மாஷா அல்லாஹ், ஒவ்வொரு டிராவல் வீல் சேர்ல இருக்கக்கூடிய ஒருவரையும் அரப்பாட சுத்த வைக்கிறது ஆக்கலி ஸ்லைட்லி திறக்கி அந்த அளவுக்கு அதுக்கு முயற்சி நடக்குது. தொழுகை பாங்கு சொல்லப்படுகிறது, மக்கள் கடிவிக்கப்படுகிறது, அதுக்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் முயற்சி செய்ய வேண்டி தெரியும். இதெல்லாம் இஸ்லாத்துடைய 3வது, 4வது, 5வது கடமை. முதலாவது கடமை கலிமா, அதுக்கு முயற்சி செய்யவில்லை, அது சும்மா வரும். அப்படியா? அதுக்கு என்ன முயற்சி செய்யப்படுகிறது? ஹஜ்ஜிக்கு இல்லாத கலிமாவுக்கு இல்லாத முயற்சி ஹஜ்ஜிக்கு, கலிமாவுக்கு இல்லாத முயற்சி ஜகாத்துக்கு, கலிமா அது பிரச்சனை இல்லை, சொல்லிட்டோம் தானே ஆமன்து பில்லாஹி வமலாயிகதி பாடமாக்கிட்டோம். நாங்க இன்னும் முதலாவது நம்பருக்கே வரல, முதலாவது தூணிக்கு நாங்க வரல அந்த உழைப்புக்கு. அதான் இந்த தாவத்துடைய வேலை. பெரியார்களே, சகோதரர்களே, இந்த உழைப்புக்குள்ள ஒவ்வொரு தலைப்புக்கு கீழால குர்ஆனுடைய ஆயத்துகளை பார்த்தா உழைப்பு செய்தவர் எந்த பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான். குர்ஆன்ல பல நூறு ஆயத்துகளை காட்டலாம். எல்லா ஆயத்துகளையும் சதகா செய்தால் உங்களோட பாவத்தில் இருந்து மன்னிப்பேன், அல்லாஹ்வை பயந்து கொண்டால் பாவத்தில் இருந்து மன்னிப்பேன். அல்லாஹ் தஅவத்துடைய உழைப்பை செய்யும் பொழுது, தஅவத்துடைய உழைப்பை செய்தால் உங்களோட முழு பாவத்தையும் மன்னிப்பேன். பாவத்தில் இருந்து மன்னிப்பேன். அல்லாஹ் சொல்றான், நஷ்டமே இல்லாத யாவாரத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா என்று சொல்லிக் கொண்டு வந்து, ஈமானுக்கு பின்னால் அல்லாஹ் பாதையில யார் ஊரை விட்டு ஊரு போவாரோ அதன் ஹிஜ்ரத், தன்னுடைய பணம் தன்னுடைய உடம்பை கொண்டு யார் வெளியாகி போவார்களோ, நான் உங்களோட முழு பாவத்தையும் மன்னிப்பேன், முழு பாவத்தையும் மன்னிப்பேன். ஜின்கள் செய்த தாவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா கௌமனா அஜீபு தாஇ அல்லாஹ், ஏ ஜின் இனத்தவர்களே, ஒரு ஜின் ரசூலுல்லாஹுடைய கூட்டத்திலிருந்து கேட்டுவிட்டு போய் தாவா செய்தது, தாவத்துக்கு பின்னால் யக்ஃபிரு லக்கும் ஜுனூபக்கும், நீங்கள் அந்த அழைப்பாருக்கு பதில் சொல்லுங்கள், தாவத்துக்கு விடை கொடுங்கள், அல்லாஹ்வோட பாவத்தை மன்னிப்பான். குர்ஆன்ல நூத்து கணக்கான ஆயத்துகள் வரலாம். அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான். இரண்டாவது, உழைப்பு செய்தவரை அல்லாஹ் மீது சத்தியமாக அல்லாஹ் ஒரு நாளும் கேவலமா நமத்தை கொடுக்க மாட்டான். உழைப்ப செஞ்சு ஓரமானவர்களை கூட அல்லாஹ் கண்ணியமாக மஸ்ஜிதில் மரணிச்சுக்கிறான், அல்லாஹ் மௌத்தை கொடுத்துக்கிறான். இதெல்லாம் குர்ஆன்லையும் சொல்லப்பட்டது, ஹதீஸ்லையும் சொல்லப்பட்ட விஷயம், கண்ணால உலகத்தில நெச்சுரலா பார்க்கக்கூடிய செய்திகள். உழைப்பு செய்தவரை அல்லாஹ் கண்ணியமான மௌத்தை கொடுப்பான், சாதாரண மௌத்தல்ல. அடுத்தது, உலகத்தில ஏதோ குறபாடுள்ளவராக இருந்தாலும் அல்லாஹ் உழைப்பு செய்தவர்களுடைய சந்ததியில தீனை சுமக்கக்கூடிய குர்ஆனை ஹதீஸை சுமக்கக்கூடிய ஆளுங்களை அல்லாஹ் உருவாக்குவார். இப்படி பெரிய பின்னணி இது. அதனால பெரியார்களே சகோதரர்களே, முபாரக்கான ஒரு உழைப்பு. இன்றைய பாருங்க, சுருக்கமாக சொல்றா பிம்பர்ல என்ன பேசப்படுகிறது. 20 வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆளை பிடிச்சு கேளுங்க மஜ்லிஸ்ல, நீங்க உங்களோட வாலிப வயதில் இருக்கும் பொழுது உங்களோட காலத்துல என்ன ஹுதுபா ஓதப்பட்டுச்சு? அவர் சொல்லுவாரு, வட்டி ஹராம், விபச்சாரம் ஹராம், சூது ஹராம். இன்றைக்கும் வட்டி ஹராம் இதன் ஓதப்படுகிறது. 70 வருஷம் இந்த தலைப்புல ஓதப்பட்டு வட்டி குறைஞ்சிக்கிறா கூடிக்குதா, ஜினா கூடிக்குதா குறைஞ்சிக்குதா, போதை வஸ்தி. அண்மையில் ஒரு முஸ்லீம் எங்கட பகுதியில் உள்ள ஒரு பாடசாலை 7ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர் போதை வஸ்த பரமாறி கொண்டிருக்கிறார். சிகரெட் பீடி அல்ல, அசில் போதை. அந்த தூள் பரிமாற்றம் செய்யப்பட்டியும் கூடு, பயான் செஞ்சா கூடணும், அதாவது குறையணுமே. இந்த உலகத்தில் யாருமே சொல்ல மாட்டாங்க குறைஞ்சிக்குது கூடியும். நிறைய சொன்னாங்க, பிற்காலத்தில் ஒரு காலம் வரும், கியாமம் அண்மிக்கும் பொழுது யூத கிறிஸ்தவர்களுடைய அந்த செயல்களை பின்பற்றி பின்பற்றி எவ்வளவு தூரத்துக்கு முஸ்லீம்கள் பின்பற்றுவாங்கண்டா. யூத கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய தாயுடன் விபச்சாரம் செய்வதை நாகரீகமாக கொண்டாலும் முஸ்லீம்களும் செய்வார்கள். சஹிஹான ஹதீஸ் ரசூலுல்லாஹ். 3 மாசத்துக்கு முன்னால சவுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு PhD டாக்டர் ஷேக் அப்துல் ரஹ்மான் அல் அரீபி, அவர் ஒரு மெகசின்ல எழுதியிருக்கிறார். சவுதியுடைய கோர்ட்டுக்கு ஒரு வழக்கு வந்துச்சு, ஒரு இளைஞர் விசாரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார் கோர்ட்ல. அவர் செஞ்ச பாவம் போதை வஸ்துகளை பாவிச்சிருக்கிறார். அந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண் அந்த மஜ்லிஸை உடைச்சு கொண்டு வாரால், சூழ் இருக்கக்கூடிய மக்களை உடைச்சு கொண்டு இவன் தென்ன விசாரிக்கிறீங்க, இவனை கொல்லுங்க என்று சொல்லிக் கொண்டு வாரால். ஜட்ஜ் சொல்றாரு, அவரை வரவிடுங்க, அந்த பெண்ணை வரவிடுங்க, அவள் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். அந்த பெண் சொன்னால், வல்லாஹி ஹாதா இபிலி, அல்லாஹும் இது சத்தியமாக இது என்னுடைய மகன், இவனாலதான் நான் என் வயிற்றில் இந்த குழந்தையை சுமந்திருக்கிறேன். அரீஃபி எழுதுறார், இந்த சம்பவத்திலிருந்து நான் 2 விஷயம், ஒன்று சந்தோஷமான செய்தி, அடுத்தது கவலையான செய்தி. ஒன்று சந்தோஷம் என்ன தெரியுமா, 1400 வருடங்களுக்கு முன்னால் நபியவர்கள் என்ன விஷயத்தை சொன்னார்களோ அது உண்மையாக இருக்கிறது. எனவே நபி அவர்கள் பொய்யானவர் அல்ல, நபி அவர்கள் உண்மையாளர், அவருடைய நுபுவத் உண்மை என்பது எனக்கு சந்தோஷம். கவலை என்ன தெரியுமா, முஸ்லீம்கள் அது கூடாது இது கூடாது, அதுக்கு ஆதாரம் இதுக்கு ஹதீஸ் இல்ல என்று அதை புறக்கணித்தாங்க. யூத கிறிஸ்தவர்களுடைய இந்த செயலுக்கும் கிட்டவாகிட்டார்களே, அது கவலையாது. பெரியார்களே சகோதரர்களே, இலங்கைய சூழால எல்லா நாடும் நடுங்குது, பூமி அதிர்ச்சி நடுங்குது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பூமி அதிர்ச்சி வரவே இல்லை. பூமி அதிர்ச்சி ஏன் வருகிறது என்று கேட்டா, எல்லாரும் மண்டையை உடச்சு கொண்டு செல்லுவாங்க. ஆசியா ஆஸ்திரேலியா கண்டத்துடைய தட்டி உரசும் பொழுது பூமி அதிர்ச்சி வருகிறது என்று விஞ்ஞான கருத்து சொல்லுவாங்க. இவ்வளவு நாளும் உசும்பாம் இருந்த ஆசியாவும் ஆஸ்திரேலியாவும் இப்ப ஏன் நடுங்குது, ஏன் இப்ப நடுங்குது? அதற்கு ஆயிஷா அவங்க சொன்னாங்க, ஜினா விபச்சாரம், மியூசிக், ஷரிபுல் குமூர், மதுபானம், இந்த 3 பாவம் எந்த கிராமத்தில் நடக்குமோ அந்த இடத்துக்கு பூமி அதிர்ச்சி வரும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரே ஒரு முறை புகாரில வருகிறது, உஹது மலை நடுங்கிச்சு, உஹது நடுங்கிச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அமைதி பெறு, உன்னிடத்தில் யார் தெரியுமா இருக்கிறாங்க, நபியுன் இருக்கிறார், நடுங்காதே சொன்னாங்க. அப்படி அமைதி இருந்துச்சு. ஹம்சாவுக்காக வேண்டி உஹது மலை உசும்பாம நின்றுச்சான். ஹதரத் உமருடைய காலத்தில் முஸன்னிப் இப்னு அபி ஷைபால் அவர்களே, ஹதரத் உமருடைய காலத்தில் மதீனா நடுங்கிச்சு சொன்னாங்க. அடுத்த முறை மட்டும் மதீனா நடுங்கினா உங்களோட ஒத்தரையும் இந்த ஊர்ல வச்ச மாட்டேன், விரட்டிடுவேன், உங்களோட ஒத்தரை பாவம் செய்யறார். அதுதான் இந்த மதீனா நடுங்குகின்றார். இலங்கைய சூழால எல்லா நாடும் உசும்புது, எல்லா நாடும் நடுங்குது, இலங்கை மட்டும் அல்ஹம்துலில்லா ஏதோ ஏதோ அப்படி போகுது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், எந்த ஊர்ல கஸ்து செய்யப்படுமோ அந்த ஊர்ல விபச்சாரம் அல்ல, எவ்வளவு பெரிய பாவம் நடந்தாலும் அந்த ஊரை நான் அழிக்க மாட்டேன். அந்த ஊர்ல இஸ்லாஹ் செய்யக்கூடிய மக்கள் இருக்கும் வரைக்கும் என்ன பாவம் நடந்தாலும் அந்த ஊரை நான் அழிக்க மாட்டேன். ஒரு கூட்டம் இரவுல பாவம் செய்யறாங்க, நாட்டில் ஒரு மணிக்கு விபச்சாரத்தை இருக்கிறாங்க, அதே ஒரு மணிக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கண்ணீர்ல இருக்கிறாங்க. எஜஸ் ஆகுது, பேலன்ஸ் ஆகுது. அதனால அல்லாஹ் நடுங்காம வச்சிருக்கிறான். எப்ப பாவத்தை நன்மையை விட உழைப்பை விட பாவம் தூக்கு அதாவது அதிகரிக்குமோ நடுங்க ஆரம்பிச்சது. அல்லாஹ் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறான். அதனால பெரியார்களே, சகோதரர்களே, இந்த உழைப்பால மட்டும்தான் பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். கடல்ல நீரவர் பெரிய ஒரு ஜவானாக இருக்கலாம், தரையில போற மாதிரி கடல்ல புகையிலா எவ்வளவு பெரிய ஒரு வாகனத்துல போனவரும் நடந்து போனவரும் கடல்ல நீய வேணுமெண்டா, ஆத்தில நீய வேணுமெண்டா, அந்த இடத்துல மீன மாதிரி ஆகணும். அந்த இடத்துல அவர் மீனாகணும், இப்படி ஆகணும், அவர் இப்படி புகையிலாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சஹாபாக்கள் வல்லதீன தபவ்வ உத்தாரவல் ஈமான, ஈமான கண்ட வீட்டாக எடுத்துக்கொண்டார்கள். பெரியார்கள் சொல்றாங்க, உலமாக்கள், இந்த உழைப்ப செய்யறதுக்கு சஹாபாக்களை மாறி மாறத்துக்கு அவர்கள் எப்படி கடல்ல மீன மாறி போகணுமோ இந்த அவர்களுடைய இந்த முறையில தவிர வேற முறையில போனா இந்த உழைப்புல மாற்றத்தை பார்க்கலாம். அதனால பெரியார்களே, சகோதரிகளே, நிறைய மக்கள் ஒன்றுமே தெரியாமிக்கிறாங்க, ஒன்றுமே தெரியாம அந்த மக்களை ஒன்று திரட்டி அவர்களின் பக்கம் அவர்களை ஈமானின் பக்கம் திசதிருப்போனும்டா இந்த ஹரக்க தேவை, இந்த ஓட்டம் தேவை. அதுதான் இந்த முபாரக்கான உழைப்பு. இது ஒரு கடலை போல இதை பேசி முடிச்சேலாம், விளங்கப்படுத்தி முடிக்கலாம். 6000 ஆயத்துகளும் இந்த உழைப்புடைய ஒவ்வொரு உசூல் ஒவ்வொரு சட்டத்தை தான் சொல்லுது. கஸ்துடைய அமலை மட்டும் ஒரு மனுஷன் சொல்லக்கூடிய உசூல் பிரகாரம் போனா 4-6 கிரந்தங்களையும் முஅத்தா இமாம் மாலிக்குடைய கிரந்தத்தையும் வச்சு பாருங்க, சுமார் 200 ஹதீஸ் அவருக்கு தெரியாம அமல் செய்யப்படுது. கஸ்துடைய அமல்ல மட்டும் இது பெரிய ஒரு வேலை. நாங்கெல்லாம் செய்ய தயாராமல்லாம், இவ்வளவு காலம் மறந்துட்டோம், இவ்வளவு காலம் ஏதோ நாங்க மயக்கத்தில் இருந்தோம், அல்ஹம்துலில்லா. இதற்கு பின்னால உலகத்தில் இப்படி ஒரு உழைப்பை செஞ்சிருக்கோம். எங்களை கொண்டு ஒற்றன் சகஜ தொழக்கூடிய ஒருவனாக மாறினா ஏண்ட கபருடைய பிரகாசம் எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தரும் இப்படி யோசிப்போம். நாங்கள் எல்லாரும் உறுதியாக நீத்து வைப்போம்.